இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் வந்து கிறிஸ்தவத்துக்கு ஒரு ஒரு மூளைக்கல். ஏன்னா உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா கிறிஸ்தவமே இல்லை. கடந்த காலத்தை குறித்து நம்ம நம்புகிற நம்மளுடைய நம்பிக்கை, நிகழ்காரியத்தில் நமக்கு இருக்கிற நம்பிக்கை, இன்னும் நம்முடைய மரணத்துக்கு அப்புறம் நமக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு நம்பிக்கைய உயிர்த்தெழுதலை பொறுத்து தான் இருக்கு. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா கிறிஸ்தவமே இல்லை. உயிர்த்தெழுதல் ஒரு மறுக்க முடியாத உண்மையா இருக்கிறதுனாலதான் நம்ம நம்புற நம்பிக்கை எல்லாமே ரொம்ப உண்மை. நம்ம இந்த நாள்ல யோவானுடைய 20வது அதிகாரம், ஏறக்குறைய 3 வருஷமா யோவானை படிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த நாள்ல 20வது அதிகாரத்துக்கு இன்னும் 1 அதிகாரம் தான் இருக்கு. கடைசி அதிகாரத்துக்கு வந்திருக்கும் போது நமக்கு சில பேருக்கு ஒரு வேலை இருக்கலாம், பாடா யோவான் முடிக்க போறோம், யோவானை முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஆனா அது ஒரு நல்ல ஃபீலிங் இல்ல. சுவிசேஷத்தை அப்படி நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா யோவான் அவர் எழுதுற விதம் எப்படின்னா, அவர் கடைசி அதிகாரத்துல வந்து தான் இதுவரைக்கும் ஆரம்பத்தில இருந்து சொல்லிக்கிட்டு வந்த காரியத்தை வந்து ஒரு ஒரு ஸ்தாபிக்கிற மாதிரி, ஒரு உறுதிப்படுத்துற மாதிரி அந்த அதிகாரத்துல சொல்லி முடிக்கிறார். திருப்பி யோவானை படிக்க வேண்டியதே இல்லை நம்ம வாழ்க்கையில, நம்ம நினைக்கவே முடியாது. புரியுதுங்களா? பைபிள் ஒரு புக்கும் அப்படித்தாங்க. அது ஒரு இடத்துல இருந்து அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏதோ மனசுக்கு வந்ததெல்லாம் எழுதி வைக்கல. பரிசுத்தாவியினால தேவ மனிதர்கள் ஏவப்பட்டு ஒரு நோக்கத்தோடு, ஒரு பர்பஸோடு எழுதியிருக்காங்க. அது ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிக்குது, நம்மளை கொண்டு போய் இன்னொரு பாயிண்ட்ல விடணும்னு விரும்புது. புரியுதுங்களா? ஒரு ஒரு இடத்துல அந்த அந்த பாதையில நம்ம போகும்போது ஒவ்வொரு அதிகாரமும் அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை உறுதிப்படுத்திக்கிட்டே போறாரு. கடைசியில் போகும்போது அது மறுக்க முடியாத அளவுக்கு நம்மள மனசுல ஸ்தாபிக்கப்படணும் அந்த சத்தியம். அப்படிதான் பைபிள் எழுதி இருக்கிறது. இப்படி பார்க்கும்போது யோவான் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா, நீங்க எப்படின்னா இன்னுமே முடிய போகுதுன்ற ஒரு எண்ணத்தோடு கேட்காம, இது வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே நம்ம படிச்சுட்டு வந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம மனதுக்கு கொண்டு வந்து, ஆழமா அதை கொண்டு வந்து, அதை நம்ம மனசுல ஊத்தி வந்து, ஒரு பிரகாசமா நம்ம மனசுல ஸ்தாபிக்கப்படுற மாதிரி, உறுதிப்படுத்துற மாதிரி. யோவான் ஆரம்பத்துல இருந்து என்னத்தை சொல்லிட்டு வந்தாரு, அதை ஒரு கிளைமாக்டிக்கா அவர் கன்ஃபார்ம் பண்றார் கடைசி அதிகாரத்துல. அதை நம்ம பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க திஸ் இஸ் இட் அப்படின்வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் என்ன சமாச்சாரம், இதுதான் சமாச்சாரம், இதுதான் ஹாட் நியூஸ், இதுதான் ஃபிளாஷ் நியூஸ், இதுதான் நியூஸ்ங்க, இதுதான் சமாச்சாரமே, இதுதான் விஷயமே. முழு புதிய ஏற்பாடு சந்ததியே என்ன, முழு புதிய ஏற்பாடு விஷயமே என்ன, என்னத்தை அவங்க சொல்ல நினைக்கிறாங்கன்னா, உயிர்த்தெழுதல். ஜீசஸ் கிரைஸ்ட் ரோஸ் ஃப்ரம் த டெட். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதான் அவங்களுடைய என்ன சொன்ன கோஷம் அப்படின்லாம். பேதுரு போதித்த முதலாவது பிரசங்கம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருக்கிற முதலாவது பிரசங்கமே, இட்ஸ் அ சர்மன் அபவுட் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதலின் பிரசங்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேதுரு 4வது அதிகாரத்துல ஒரு பிரசங்கம் பண்றாரு, 10வது அதிகாரத்துல ஒரு பிரசங்கம் பண்றாரு, ஸ்தேவான் 7வது அதிகாரத்துல ஒரு பிரசங்கம் பண்றாரு, பிலிப்பு 8வது அதிகாரம், பவுலு 9, 13வது அதிகாரம் என்ன பிரசங்கம் பண்றாங்க அவங்க எல்லாமே, உயிர்த்தெழுதலை பத்தி தான் பிரசங்கம். அதுதாங்க புதிய ஏற்பாடின் விஷயமே, தீமே அதான், உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தான். அதுக்கப்புறம் பைபிள்ல வர நிருபங்க லெட்டர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க. ரோமர் 1ல எப்படி போட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். அப்படிதான் ஆரம்பிக்கிறார் போல். இஸ் த சன் ஆஃப் காட் டிக்ளேர்ட் டு பி த சன் ஆஃப் காட் பை த ரிசரக்ஷன் ஆஃப் த டெட். 1 கொரிந்தியர் எடுத்து பாத்தீங்கன்னா, வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். 2 கொரிந்தியர்ல, இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுப்பின தேவன் உங்களையும் உயிர்த்தெழுப்புவார். அதே மாதிரி கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், 1 பேதுரு, இதெல்லாம் என்ன சொல்ல நினைக்குது தெரியுங்களா? இயேசு உயிர்த்தெழுந்தார். அவனுடைய புதிய ஏற்பாடின் கர்ஜிப்பு, இயேசு உயிர்த்தெழுந்தார். அதுதான் அவங்க அறிவிக்கிறாங்க. அதுதான் உலகம் எங்கும் போய் அவங்க ஒரு ஆரவரித்தாங்க. அதுதான் பெரிய கொண்டாட்டம் அவங்களுக்கு. பார்க்கும்போது கடைசி புக்கு பைபிள்ல ரெவலேஷன் இல்லைங்களா, தமிழ்ல வெளிப்படுத்தின விசேஷம். அந்த புக்ல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை எடுத்துக்கொள்ளுகிறதுக்கு அவருக்கு ஒருத்தருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. ஏன்? அவர் மரித்தார், என்றென்றும் உயிரோடு இருக்கிறார். He lives forever. ஒரு காட்சி வருது, யோவான் வந்து அந்த காட்சியை பார்க்கும் போது இந்த உலகத்துல அந்த முத்திரையை துறக்கிறதுக்கு வேற யாருமே இல்லையா? வான் மேல வானத்துல கீழே பூமியில சமுதிரத்துல யாருமே அதுக்கு தகுதி இல்லையா? யாருமே அதனால துறக்க முடியாது. எந்த மனிதனோ எந்த தேவ தூதனோ எந்த ஒரு பிரதான தேவ தூதனுக்கும் துறக்கிறதுல தகுதி வல்லமை இல்லை. அவர் அழுகிறார், யோவான் அழுகிறார். அப்போ ஒரு மூப்பர் வந்து அவர்கிட்ட சொல்றார், என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீ அழ வேண்டாம், பிஹோல்ட், இதோ யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் ஜெயம் பெற்று இருக்கிறார். நீ அழாத, நீ அழ வேண்டாம் அப்படின்னார். புதிய ஏற்பாடு நம்ம பார்க்கிறோம், அதான் அங்க இயேசு புதிய ஏற்பாடு தீமை. மத்தையிலிருந்து எடுத்து ரெவலேஷன் வரைக்கும் பார்த்தோம்னா உயிர்த்தெழுதல் அதுதான். நம்ம அந்த அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். யோவான் 20வது அதிகாரம் 2-3 வருஷமா படிச்சுட்டு எங்க வந்திருக்கோம்? அந்த அதிகாரம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம யோவான்ல அந்த இடத்துக்கு வந்தது மாத்திரம் இல்லைங்க, இந்த நாள்ல நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கும் இந்த இடத்துல உட்கார்றதுக்கும் உயிர்த்தெழுதல் தான் காரணம். ஏன் தெரியுங்களா? திஸ் இஸ் சண்டே. சண்டே வாரத்துல முதலாவது நாள், அது கர்த்தருடைய நாள், கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். அதனாலதான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கோம். நம்ம ஏன் இன்னைக்கு கூடி வரோம்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் இன்னைக்கு தான். இன்னைக்கு தான் சிருஷ்டிப்ப பண்ண பிறகு தேவன் வந்து வாரத்துல கடைசி நாள அதை ஆர்டைன் பண்ணார். எதுக்கு? சிருஷ்டிப்ப கொண்டாடுங்க நீங்க. ஆனா மீட்பு, உயிர் மீட்பு சிருஷ்டிப்ப விட பெருசு இல்லையா? அதனால வாரத்துல முதலாவது நாள நீங்க அதை செலிப்ரேட் பண்ணணும். வாரத்தில் முதலாவது நாள் நாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை கொண்டாடுறதுக்கு தாங்க வருது. இட்ஸ் செலிப்ரேஷன். எப்படி அந்த முதல் அப்போஸ்ல இருந்து கூடி வரும்போது அந்த உயிர்த்தெழுந்த தேவன் அவங்களுக்கு மத்தியில் காட்சி அளித்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னாரோ, அந்த மாதிரி நம்ம கூடி வரும்போது நம்மளுடைய நம்பிக்கை என்ன? அவர் ஆவியில் நமக்கு முன்பதாக வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு அவர் சொல்லுவார்ன்ற நம்பிக்கையில தான் நம்ம வரோம். அவர் மேல இருக்கிற வாஞ்சையில தான் நம்ம வரோம். நம்ம ஒவ்வொரு வாரமும் கூடி வந்து இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையுடைய வார்த்தைகள் ஏங்க தியானிக்கிறோம், ஏன் படிச்சுக்கிறோம்? நம்மளும் ஒரு உயிர்த்தெழுந்த வாழ்க்கை, ஒரு புது வாழ்க்கையை நம்ம வாழணும் என்பதற்காகத்தான். உயிர்த்தெழுதல் வந்து கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு ஒரு அஸ்திபாரம், த ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திபாரம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிழைத்திருப்பதனால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். அதாங்க நம்மளுடைய நம்பிக்கை. இந்த 4 காஸ்பல்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷத்திலையும் அவங்க உயிர்த்தெழுதலை பத்தி சொல்றாங்க. அவங்க எழுதியிருக்கிற விதத்தை பார்த்தோம்னா அதை ஒண்ணு நிரூபிக்கிற மாதிரி அவங்க எழுதல. அவங்க உயிர்த்தெழுதலை ப்ரூவ் பண்ணணும், உயிர்த்தெழுதலை ப்ரூவ் பண்ணணும்ன்றது அவங்களுடைய மெயின் கன்சர்ன் இல்லை, அவங்களுடைய முக்கியமான கவலை அது இல்லை. ஏன் தெரியுங்களா? அவங்க எழுதியிருக்கிற விதம் பார்த்தோம்னா நம்ம அதை அனுபவிக்கணும், அதை ஃபீல் பண்ணணும்ன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. போன வாரம் கூட நம்ம படித்த போது அவங்க சொன்ன சிஸ்டர் சொன்னாங்க, அந்த இடத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, அந்த கல்லறைக்கே போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க எழுதியிருக்கிறதே அப்படித்தான் எழுதியிருக்காங்க. நம்ம அதை படிச்சு பரிசுத்தாவின் உதவியோடு படிச்சோம், அங்கதான் போயிட்டு வர மாதிரி நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுத்துற மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதை நம்பினாங்க, வேற வழியே இல்ல, என்ன பண்றதோ, இந்த இயேசுவை நம்பிட்டோம், அதனால அவர் உயிர்த்தெழுந்தாரு நம்பிட்டு போவோம் அப்படின்றது அப்படி நம்பல அவங்க. புரியுதுங்களா? அவங்க சித்தத்துக்கு விரோதமா அவங்க நம்பல. அங்க இருக்கிற மறுக்க முடியாத ஆதாரங்களும் அங்களுக்கு இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் பார்த்து நம்பாமவே இருக்க முடியாது. நீ ஒரு மென்டலா இருந்தாதான் நம்ப முடியாம இருக்குவ, நீ ஒரு குருடன் செவிடா இருந்தாதான் உன்னால நம்ப முடியாம இருக்கலாம். இந்த ஆதாரங்கள்லாம் இருக்கேன் பட் பிலீவ் வித் எவிடன்சஸ், எவ்வளவு எவிடன்சஸ் அதனால அவங்க பார்த்தாங்க அந்த எவிடன்சஸ் எல்லாம். ஏன் பழையற்பாடு இருக்குல்ல, எல்லா தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொன்னாங்க அவங்க அவர் உயிர் தெடுவாரு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில அடிக்கடி சொன்னார், என்னை சிலுவையில் அறைவாங்க, 3வது நாள் நான் உயிர் தெழுவேன். தீர்க்க தரிசனமா அவர் சொல்லலையா? நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் இவ்வளவு வரைக்கும். அடிக்கடி சொன்னார் இது நடக்கும். 3வது நாள் அவர் கல்ற கிட்ட போய் பார்த்தா கல்ற காலியா இருக்குது, கல்லு ரோமர் சீல் போட்ட, ரோமர் கவர்மெண்ட் சீல் போட்ட, முத்திரை போட்ட கல்லு, ரோமர் செக்யூரிட்டி, அரசாங்க செக்யூரிட்டி கொடுத்த அந்த கல் உருண்டு உருண்டு ஓடுது பார் அப்படின்ற மாதிரி உருண்டு எங்கேயோ போய் உளுந்துருக்காது. உள்ள பார்த்தா பாடி இல்ல, அந்த சீலை அவர் கட்டி இருந்த சீலை எப்படி டைட்டா இறுக்கி கட்டினாங்களோ அதே மாதிரி இருக்கு, அன்டிஸ்டர்ப்டா அப்படியே இருக்கு. அது ஒரு பெரிய அற்புதம் தெரியுங்களா. அது கலட்டாம பாடி வெளியே வரவே முடியாது, எடுத்துட்டு வரவே முடியாது. எப்படி கட்டினாங்களோ அப்படியே காலு கையு எங்கெங்க இருந்துச்சு அப்படித்தான் இருக்கு. அது ஒரு பெரிய ஆதாரம். அப்புறம் அந்த ஏஞ்சல்ஸ் உடைய சாட்சி, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்துல ஏன் தேடுகிறீர்கள், அவர் இங்க இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற அவருடைய சாட்சி. இதை விட என்னங்க வேணும் உயிர்த்தெழுந்தலுக்கு ஆதாரமா? பழையற்பாடு தீர்க்கதர்சனம், இயேசு கிறிஸ்துவுடைய தீர்க்கதர்சனம், ஏஞ்சல்ஸ் உடைய சாட்சி, தொடர்ந்து இருக்கிற கல்ற, இன்னைக்கும் நிக்கிற கல்ற, இதெல்லாம் போதாது, இதெல்லாம் போதும். ஆனா இது பத்தாதுன்னு மறுக்க முடியாம எல்லா சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆதாரத்தை அவர் கொடுக்கணும் என்பதற்காக இயேசு முகமுகமா தான் லிட்டரலா வந்து சரீரத்துல வந்து மனிதர்களுக்கு காட்சி அளித்தார். இது பத்தாதுன்னு காட்சி அளித்தார். எத்தனை வாட்டி வந்தாரு தெரியுங்களா? 11 வாட்டி வந்தாருன்னு போட்டிருக்கு நமக்கு, அவ்வளவுதான் போட்டிருக்கு. அதுக்கு மேல வந்திருக்கலாம், அவர் 40 நாள் இருந்தார் இல்லையா. நமக்கு எழுதி இருக்கிறது 11 வாட்டி காட்சி, 4 சுவிசேஷங்களையும். எத்தனை பேருக்கு தெரியுமா? 500 பேருக்கு. எந்த கோர்ட்லயும் இதை ப்ரூவ் பண்றதுக்கு போதும் 500 பேர், 2 சாட்சி இருந்தா போதும், 500 பேர் சாட்சி. அதனாலதான் இந்த சாட்சி அவங்க நிரூபிக்கிறதுக்கு அவங்க விருப்பமே படலை. இது மறுக்க முடியாத ஒரு சத்தியம், சரித்திரமே ரெக்கக்னைஸ் பண்ற ஒரு சத்தியம், அது மறுக்கவே முடியாது. அதனாலதான் அவங்க என்ன எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, அதை நிரூபிக்கிற மாதிரி இல்ல, நாம் அதை அனுபவிக்கிற விதத்துல அவர் எழுதியிருக்காங்க. 4 சுவிசேஷத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான், அவங்க 4 பேரும் வித்தியாசமான நோக்கத்துக்காக எழுதுறாங்க, வித்தியாசமான தீம்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அவரு மத்தேயு ராஜான்னு காமிக்கணும்னு நினைக்கிறாரு, யோவான் என்ன காமிக்கணும்னு நினைக்கிறாரு, இஸ் காட். அதுதான் யோவானுடைய நோக்கம், அவங்க வித்தியாசமான நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்துக்கு ஏற்றபடி இயேசுடைய வாழ்க்கையில் இருக்கிற காட்சிகளை அவங்க எழுத்து அதை எழுதுறாங்க. ஆனா அதை எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பார்த்தோம்னா ஒரு ஒரு பசில் உங்களுக்கு தெரியுங்களா, பசில் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அதுல ஒன்னு வச்சு பார்த்தோம்னா அழகா ஃபுல் பிக்சர் நமக்கு தெரியும். அதான் ஹார்மனி ஆஃப் த காஸ்பிள்ஸ் சொல்லுவாங்க. அந்த 4 சுவிசேஷத்தை ஒன்னா வச்சு பார்த்தோம்னா முழு படம் அழகா நம்மளால பார்க்க முடியும். இந்த சுவிசேஷ கதையும் அப்படித்தான், ஒன்னா வச்சு பார்த்தோம்னா அழகான ஒரு படம் நமக்கு தெரியும். அதை நம்ம ஒன்னா வச்சு பார்ப்போம். யோவான்ல சில காரியத்தை நம்ம பார்த்தோம். யோவான் வந்து அவருடைய நோக்கத்துக்கு இயேசு கிறிஸ்து காட்சி, 4 காட்சிகளை அவர் எடுத்துக்கிறார். இந்த அதிகாரத்துல வெறும் 3 காட்சி தான் சொல்ல போறார். அவர் மகதலீனாக்கு மரியாக்கு அளித்த காட்சி, அப்புறம் 10 பேருக்கு அவர் அளிக்கிறாரு இந்த சீஷர்களுக்கு. அதுல ஒருத்தர் மிஸ் ஆயிட்டார், யாரு? தாமஸ் அங்க இல்ல. இன்னொரு வாட்டி வர்றாரு தாமஸ் காட்சி கொடுக்கறதுக்கு. அதான் இந்த அதிகாரத்துல வருது. அடுத்த அதிகாரத்துல வேற காட்சி, நம்ம அதை அப்போ பாத்துக்குவோம். இந்த அதிகாரத்துல பார்க்கும்போது நம்ம யோவா மத்தேயுல வேகமா கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம வருவோம். அந்த முழு படம் நம்ம கிடைக்கணும் இல்லைங்களா? முழு படம் என்ன ஆச்சு? அந்த கல் உருண்டு இருக்கு, அதை தான் நம்ம யோவான்ல காட்டுறாரு. அந்த கல் எப்படி உருண்டு போச்சு, என்ன ஆச்சுன்ற அந்த முழு படத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு மத்தேயுல கொஞ்சம் வேகமா நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். நீங்க மத்தேயு 28வது அதிகாரம் எடுத்துக்கலாம். நீங்க படிக்கலாம், உங்ககிட்ட மைக்கு.
வாரத்தின் 1வது நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள்.
சரி, ஓய்வு நாள் முடிந்து மகதலேனா மரியா, மற்ற மரியானா அது வந்து யோவான் யாக்கோபுக்கு ஒரு தாய் இருந்தாங்க, அவங்க பேரும் அந்த அம்மா பேரும் மரியா. அந்த அம்மா வந்திருக்காங்க. மார்க்ல என்ன போட்டிருக்கு, சலோமி அப்படின்ற ஒருத்தர். 3 பேர் வந்திருக்காங்க, இன்னும் சில லேடிஸ் கூட வந்திருக்கலாம், அதை பார்க்கிறோம் நம்ம. 3 பேர் பைபிள எங்க பார்த்து நம்ம திறந்து பார்த்தோம்னா, இந்த ரோமன் கத்தோலிக் சபைக்கு அடியா அடி விடுவோம் பைபிள திறக்கிறது இல்லை. அதனாலதான் அவங்க ஜனங்க பைபிள் படிக்கிறதுக்கு விடுறது இல்லை, அவங்க அடியா அடி விடுவோம் அவங்க போதனைக்கு. எந்த பக்கம் திறந்து பாருங்களேன், பைபிளுக்கு விரோதமா தான் அவங்க, கிறிஸ்தவமே இல்லாது பைபிளுக்கு விரோதமா தான் அவங்க செய்யறத. ஏன்னு பார்த்தேன், அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, மகதலேனா முதல் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு யார் காட்சி எடுத்தார் தெரியுமா? அம்மா கன்னி மரியாவுக்கு தான் காட்சி எடுத்தான். உங்களுக்கு தெரியுமா, கன்னி மரியா அம்மா கல்லறைக்கே போகல, கல்லறைக்கே போகல. ஆனா அவங்க அப்படித்தான் சொல்லி அவங்களுக்கு அவங்க போதகத்துக்கு சாதகமா அப்படி சொல்லிக்குவாங்க. நம்ம மரியாதை ரொம்ப மரியாதை கொடுக்கறோம், ரொம்ப மதிக்கிறோம் அந்த அம்மாவை, நம்ம எவ்வளவு கூட பார்த்தோம் அந்த அம்மாவை பத்தி. ஆனா இயேசு எந்த அளவுக்கு அந்த அம்மாவை மதிச்சாரோ அந்த மாதிரி தான் நம்ம மதிக்கணும். ஷீஸ் அ ஹியூமன் பீயிங், அந்த அம்மா ஒரு மனுஷி. பாருங்களேன் இதை பாருங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த வசனத்துக்கு. மார்க் 16:9 யாராவது ஒருத்தர் படிக்கலாம், சத்தமா படிக்கணும். 16:9 யாராவது எடுத்திருந்தா படிக்கலாம்.
வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார்.
முதல் முதல் தரிசனமானது யாருக்கு? மகதலேனா மரியாளுக்கு. கன்னிமேரிக்கு இல்ல, இந்த வசனம் நீங்க வச்சுக்கலாம், கன்னிமேரிக்கு இல்ல. சரி, நம்ம பார்ப்போம். அது ஒரு இதா பார்த்தோம். இந்த பெண்கள் போறாங்க, இந்த பெண்களோடு போகும்போது அவங்க அந்த வழியில வந்துகிட்டு இருக்காங்க, அதிகாலையில வந்துகிட்டு இருக்காங்க. ஓய்வு நாள் முடிச்சுட்டு ஒரு பெரிய பூகம்பம், பூகம்பம் பயங்கரமா பூமியெல்லாம் அதிர்ந்து அப்படியே நின்று இருப்பாங்க கொஞ்ச நேரம். என்னடா இந்த பூகம்பம் இப்படி வருது அப்படின்னு பயந்து இருப்பாங்க. பயந்து என்னடா அந்த பூகம்பம்னு பார்த்தா, ரெண்டாவது வசனம் படிங்க, மத்தேயு 28.
அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதர் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான்.
ஒரு பெரிய காட்சி, ரொம்ப கிராண்ட் காட்சி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வானத்து பெரிய பூகம்பம் நடக்குது, வானத்துல இருந்து கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து அவர் என்ன பண்றாரு, கல்லை தூக்கி இந்த பக்கம் போட்டு அந்த கல்லு மேல உட்கார்றாரு, அந்த ஸ்டைலா உட்கார்றாரு. அவர் எல்லாம் அந்த அந்த லாங்குவேஜ், அந்த அவங்க நட பிஹேவியர்ல பேசுவாங்க, பிரசங்கிப்பாங்க, அவங்க அவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ண வேண்டியது. கல்லை தூக்கி போடுறாரு. யார அடைச்சு வைக்கிறீங்க? ஜீவாதிபதியை போய் அடைச்சிட முடியுமா? யார அடிச்சு வைக்கிறீங்க? எங்க இப்ப வந்து மூடுங்க கல்லை பாக்கலாம்னு அது மேல உட்கார்றாரு. அவர் என்ன ஒரு காட்சி, அது மேல உட்கார்ந்து ஒரு சேலஞ்ச். இந்த கல்லை இன்னுமே எவனாலையும் மூட முடியாது, இது எவனாலையும் மறுதளிக்க முடியாது. ஏஞ்சல் வந்து அப்படி உட்கார்றாரு. ஒரு பெரிய காட்சியை நம்ம பாக்குறோம். அந்த கல்லை அப்படிதான் அந்த கல்லு திறந்துச்சுங்க. நம்ம போன வாரம் மத்தே யோவான்ல பார்த்தோம் அந்த கல்லு எப்படி உருண்டு இருந்துச்சுன்னா, இந்த ஏஞ்சல் வந்து அந்த கல்லை திறந்து வச்சதை நம்ம பாக்குறோம். அந்த அங்க இருந்த அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, அங்க இருந்த போர் சேவகர் என்ன ஆனாங்க படிங்க.
காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள்.
திடுக்கிட்டு செத்தவர்களை போல ஆனார்கள். அந்த ஏஞ்சல அவர் ஏதாவது பண்ணாரா? அவர் கேட்பார், நான் உங்களை ஏதாவது பண்ணனா அப்படின்னு. ஒண்ணுமே பண்ணல, அவர் பார்த்தாங்க அவ்வளவுதான். என்ன ஆயிட்டாங்க? செத்தவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க நீங்க யோசிச்சு பாக்கல. செத்தவர்களை போய் ஆயிட்டாங்களா? யாரும் பார்த்ததுனாலே செத்தவர்கள் போல ஆயிட்டாங்க. அவர் அப்படி அவ்வளவு பவர்ஃபுல் ஏஞ்சல், கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து அவர் வர செத்தவர்களை போல ஆயிட்டாங்க. சரி, இது நடந்த பிறகுதான் என்ன ஆகுதுன்னா, இந்த லேடிஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க இல்லைங்களா வரணும் போது, அதுல முன்னாடி வாலிபமா இருக்கிறது மகதலேனா மரியா. அந்த அம்மா தாங்க முடியாம இயேசு மேல இருக்கிற ஆசையில வேகமா ஓடி வந்துருச்சு. இவங்க இன்னும் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க அம்மாஜிங்கெல்லாம், இந்த அம்மா வேகமா முன்னாடி ஓடி வந்துருச்சு. ஓடி வந்துட்டு அந்த அம்மா ஒரு ஆர்வத்தோடு அந்த இதுகிட்ட ஒருத்தர், அதிக இருட்டோடு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. மகதலேனா வரும்போது அதிக இருட்டு, இவங்க வரும்போது சூரிய உதயம் ஆயிருந்துச்சு. அந்த அம்மா அதிக இருட்டோடு வந்து பார்த்துட்டு கல்லு திறந்திருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுச்சு, உள்ள கூட போய் பார்க்கல, உடனே பிடிச்சிச்சு ஓட்டம். வேற வழியா போய் யோவான் பேதுருவுக்கு சொல்லுவதற்கு ஓடி விட்டது. நம்ம போன வாரம் அதை பார்த்தோம், போய் சொல்லி அந்த கதை அப்படி முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகுதான் என்ன ஆகுதுன்னா, இந்த லேடிஸ் வராங்க. புரியுதுங்களா? இந்த முழு படத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன், கவனமா கேளுங்க. சரி, இந்த லேடிஸ் வராங்க, வரும்போது என்ன ஆகுது படிங்க தொடர்ந்து.
தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோர் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள்.
சரி, இந்த லேடிஸ் வரும்போது ரொம்ப குழப்பம் அவங்களுக்கு. ஆனா கல்லறை திறந்து இருக்கு, இவங்க ஓடல மகதலேனா மரியா மாதிரி, இவங்களும் ஓட ஆரம்பிக்கல. இவங்க போய் நிதானமா கொஞ்சம் பொறுமையா உள்ள போய் பாக்குறாங்க என்ன இருக்கு. பார்த்த உடனே அந்த தேவதூதன் அவர்களுக்கு காட்சி அளித்து, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த மெசேஜ் அவங்களுக்கு கொடுக்கறாரு, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் வச்ச இடத்தை பாருங்க, அவர் இல்ல பாருங்க. எவ்வளவு அன்பா அவர் பேசுறாரு பாருங்களேன், அந்த அவங்க செத்தவங்க போல விழுந்தாங்க இவங்க கிட்ட அன்பா பேசுறாரு. அவர் இடத்த பாருங்க, அவர் உங்களுக்கு சொல்லலையா? அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், அவர் எத்தனை வாட்டி சொன்னாரு, நான் உயிர்த்தெழுவேன், உயிர்த்தெழுந்துட்டு உங்களை எங்களை தெரியுமா மீட் பண்ணுவேன், கலிலியால மீட் பண்ணுவேன். அவர் சொல்லியிருந்தார், கலிலியா ஊர் கூட சொல்லியிருந்தார், அங்க நான் மீட் பண்ணுவேன்றத ஞாபகப்படுத்தி விடுறார், அவங்க ஞாபகத்தை தூண்டி விடுறார். அப்போ அவங்களுக்கு கிளியர் ஆக ஆரம்பிக்குது, ஞாபகத்துக்கு தூண்டி விட்டு போங்க, சீக்கிரமா போய் அவங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க சீசர்ங்கெல்லாம், போய் அவங்களுக்கு சொல்லுங்க அவர் உயிர் தெழுந்தாருன்னு அந்த மெசேஜை கொடுத்து அனுப்புறாங்க. மெசேஜை கொடுத்து அனுப்பும் போது அவங்க வழியில போகும்போது, அவங்க வழியில போயிட்டு இருக்கும்போது தான் என்ன நடக்குது, அவங்க போறாங்க அந்த கல்லறியை விட்டு, இன்னொரு டிராமா நடக்குது. அந்த இடத்துல வந்தது யாரு, யோவானும் பேதுருவும் இப்பதான் வராங்க. புரியுதுங்களா, அவங்க அந்த கல்லறை விட்டு போயிட்டு அப்படின்னா யோவான் பேதுரு வராங்க, யோவான் வெளியே நிக்கிறாரு, பேதுரு உள்ள போறாரு, அவங்க பார்த்துட்டு அது முடிச்சு என்ன பண்றாங்க, அவங்க ரெண்டு பேரு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க வழியில போகும்போது ஒரு காட்சி நடக்குது, அதுதான் அடுத்த வசனம், அருமையான காட்சி. யோசிச்சு பாருங்கல்ல, 9வது வசனம் படிங்க.
அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள்.
அவங்க போறாங்க அவசர அவசரமா, பயத்தோடு மிகுந்த சந்தோஷத்தோடு போயிட்டு இருக்காங்க, எல்லாமே கிளியர் ஆகிட்டு இருக்கு, அவர் உயிர் தெரிஞ்சிருக்காரான்னு. போகும்போது எதிர்க்க அவருக்கு திடீர்னு இயேசு காட்சி அளிக்கிறார். இயேசு காட்சி அளிச்சு யோசிச்சு பாருங்களேன், உயிர்த்தெழுந்த தேவன், அந்த சராசரத்திலேயே செய்யக்கூடாத தேவன் காட்சி அளிக்கும் போது பெரிய எக்கால சத்தம் கேட்கல, பூகம்பம் வரல, ஒன்னும் அந்த டிராமேட்டிக்கா இல்லைங்க, எவ்வளவு ஏழ்மையா அவங்க கிட்ட பார்த்துட்டு குட் மார்னிங் லேடிஸ் அப்படின்றாரு. அவங்கள பார்த்து எவ்வளவு அழகா ஸ்வீட்டா அவங்கள பார்த்து பயந்து இருக்காங்க அவங்க ஆல்ரெடி. அவங்க அஷூரன்ஸ் பண்ணணும்னு வாழ்த்துதல்னா கிரீட்டிங்ஸ், குட் மார்னிங் லேடிஸ் அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்றாரு. அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவர் காலை பிடிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாங்க, பணிந்து கொள்ள. வேற என்னதான் செய்ய முடியும் இந்த ஆண்டவரை, பணிந்து கொள்ளதான் முடியும், என்ன அற்புதமான ஆண்டவர்னு அவர் பணிந்து கொள்றாங்க. இந்த 10வது வசனத்துல நீங்க போய் அந்த சீஷர்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு முழு படம் புரியுதுங்களா. இப்போ இவங்க போன பிறகு எல்லாரும் கல்லறைய விட்டு போயிட்டாங்க, யோவான் வந்து பேதுரு வந்து போயாச்சு, இந்த லேடிஸ் வந்து போயிட்டாங்க. போன பிறகு தான் நடக்கிற ஒரு காட்சியை நமக்கு யோவான் எடுத்து நமக்கு சொல்ற, அதுக்கு நம்ம இப்ப திருப்பி போவோம் அதை படிச்சுக்கிறதுக்கு. யோவான் 20வது அதிகாரத்துக்கு, யோவான் மகதலீனா மரியாவுக்கு தான் அளித்த ஒரு காட்சிய ஒரு யோவான் நமக்கு எடுத்து சொல்றாரு. இன்னைக்கு அந்த வசனத்தை நம்ம படிக்காம விட்டுட்டோம், நீங்க ஒருவேளை படிக்கிறீங்களா, 10-18 வரைக்கும்.
பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை சரித்திரங்களாய் இரண்டு தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள், ஆனாலும் இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள், அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு, போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவருக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார்.
சரி, இயேசு மகதலேனா மரியாவுக்கு ஒரு காட்சி அளிக்கிறார். ஏங்க அவர் இந்த பெண்ணுக்கு காட்சி அளிக்கணும், நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த பெண்ணு அம்மா வந்து 7 பிசாசு அந்த அம்மாக்கு பிடிச்சிருந்துச்சு. 7ன்றது பைபிள்ல முழுமைக்கு அறிகுறி, அப்படின்னா சாத்தானால முழுமையா கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு பெண். அந்த பெண்ணை அவர் அந்த பிசாசை வெறுட்டி விடுதலை செய்த, தன் ஆத்மாலையும் சரீரத்திலையும் கரப்பட்டிருந்த ஒரு பெண், பாவ வாழ்க்கையில வாழ்ந்திருந்த ஒரு பெண், சாதாரண பெண். அந்த பெண்ணுக்கு சபையில எந்த பெரிய ஊழியமும் இல்லை, பெரிய எந்த இதுவும் இல்ல, பெரிய மினிஸ்ட்ரி ஃபியூச்சர் மினிஸ்ட்ரியும் இல்ல. இயேசு ரொம்ப அவசியமா காட்சி அளிக்க வேண்டியது யாருக்கு? அப்போஸ்தலருக்கு ஒரு காட்சி அளிக்கணும். ஏன்னா அவங்க தான் இந்த உலகத்துக்கே போய் சுவிசேஷத்தை எடுத்துட்டு போய் சொல்ல போறாங்க. இந்த பெண்ணுக்கு அவர் காட்சி அளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அவர் வராருங்க? ஏன் அவர் வராரு? இதுதாங்க இயேசுடைய அன்பை நம்ம காமிக்குது. இதுதான் இயேசுடைய உண்மைத்தனத்தை காமிக்குது. Why should he come? Ordinary girl. அதான் உலகத்தினால சமுதாயத்தினால தள்ளப்பட்ட பெண், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து போய் முதல் முதல் காட்சி அளிக்கிறது போய் இந்த பெண்ணுக்கு அளிக்கிறாருன்னா, உயிர்த்தெழுந்த இயேசுடைய மனசு எப்பேற்பட்டதுன்னு நமக்கு காமிக்குது. எனக்கு அவருடைய மனசை பார்த்து எனக்கு அந்த பெண்ணுக்கே காட்சி அளிக்கிறவர் எவ்வளவு தனிப்பட்ட விதத்துல பர்சனலா வந்து அண்ட சராசரத்திலேயே செய்யக்கூடாத பெரிய காரியத்தை அவர் செய்து இப்ப பெரிய ஊழியம் செய்யணும். உலகம் அண்ட எல்லா வானத்திலயும் மேல வானத்திலயோ பூமியிலோ எனக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு போய் அவர் சீஷர்களை அனுப்பி உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும், அவர் இன்னும் வானத்துக்கு ஏறெடுத்து கொள்ளப்படணும், எவ்வளவோ பெரிய காரியங்கள் இருக்கும் போது அவர் போய் இந்த தன்னை இவ்வளவு நேசிக்கிற அந்த ஆத்துமாக்கு தானும் அவரை எவ்வளவு நேசிக்கிறாருன்றத காமிக்கிறதுக்கு அங்க போறார். அவசியமே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், இயேசுடைய அன்பு இது நம்ம காமிக்கிறோம். இயேசு எவ்வளவு நம்மளெல்லாம் தனிப்பட்ட விதத்துல அவர் நேசிக்கிறார் அது உங்களுக்கு தெரியுங்களா? நம்ம எல்லாம் ஒரு ஒரு கும்பல்ல கோவிந்தான்வாங்க, அந்த மாதிரி ஒரு கும்பல் கூட்டம் இல்லைங்க. ஏதோ வாரத்துக்கு வந்துட்டு போயிருது, அதுக்கப்புறம் இயேசு தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு உறவு இருக்கிறது. உறவு அப்படி நேசிக்கிறார், நம்முடைய வலி வேதனை தெரிஞ்சவர். எல்லா நம்மளை போல் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு நம்ம நம்முடைய ஃபீலிங்ஸ் நம்முடைய வலி வேதனை அவர் உணர்ந்தவர், அது அது சந்திக்கிறவர். அந்த ஆத்மா அங்க அழுவுது, அதுக்கு போய் சந்திக்கணுமே. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து போய் முதல் முதல்ல அதுகிட்ட தான் போறார். அவருடைய மனசை நமக்கு காமிக்குதுங்க. எவ்வளவு என்ன ஒரு அருமையான உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம்ம பாக்குறோம். ஒரு உயிர்த்தெழுந்து அந்த பெண்ணுகிட்ட போறாரு. எல்லா சீசர்களை விட அந்த அம்மா தான் ரொம்ப அந்த இயேசுவை நேசிச்சதா நம்ம பாக்குறோம். ஏன்னா பேதுருவும் யோவானும் என்ன பண்ணாங்கன்னு போட்டிருக்கு, வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. ஆனா இது போல அந்த கல்லறைக்கிட்டயே நிக்கல. இந்த வசனம் என்ன போட்டிருக்கு படிங்க, 11. அந்த கல்லறை வெளியே நின்று அழுது கொண்டிருந்தான். அவங்க எல்லாம் போயிட்டாங்க, பேதுருவான் இவன் வந்து வெளியவே நின்று அழுகுறா, மனசே உடையிற மாதிரி அழுகுறா, வேதனையில அழுகுறா. பேதுருவம் யோவானும் அழுதாங்க நம்ம போடல, போட்டிருக்குங்களா? இல்ல போடல. But she cries. அழுகுறா, மனசே உடஞ்சு. சின்ன பிள்ளைங்க உட்காந்து அழுவாங்க தெரியுங்களா? என் பையன் அழுகுறத நம்ம பார்த்திருக்கேன். ஓன்னு ரோட்ல அந்த மாதிரி அழுகுறான், மனசே உடஞ்சு போய் பாவம். இந்த மாதிரி அழுகுறான் பாருங்களேன். இந்த மாதிரி துக்கத்துல இருக்கிறவரை, துக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்மா உயிர் தெளிந்த கிறிஸ்து விட்டுற மாட்டார். அதை சந்திச்சே சந்திப்பார். அதாங்க நம்ம காட்டப்படுதுங்க. அவன் அழுகுறத பாக்குறாரு இயேசு. அதை பார்க்கும்போது ஏன்னா அவர் சொல்லலைங்களா, நீங்க அழுவீங்க, நான் மறித்த பிறகு நீங்க அழுவீங்க, ஆனா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாத்த போற, சந்தோஷமாய் மாத்த போற. அதை செய்யறத பாக்குறோம். அவர் சொன்னார் இல்லையா, சொல்லாம விடுவாரா? நம்ம வாழ்க்கையிலயும் அதான் ப்ராமிஸ். நம்ம துக்கத்தை அதே துக்கம்னு நினைக்கிற காரியத்தையே சந்தோஷமா மாத்துற கிறிஸ்துவ நம்ம ஆராதிக்கிறோம். அது அவர் அந்த பொண்ணுக்கு செய்யறத நம்ம பாக்குறோம். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அவ அழுவ வேண்டியதே இல்லைங்க. ஏன் அவர் உயிர்த்தெழுந்தாரு? உனக்கு என்ன நம்பிக்கை இல்லையா? அவர் மேல விசுவாசம் இல்லையா? நம்ம திட்டுவோம் இல்லைங்களா? ஏன் சும்மா அழுதுகிட்டு இருக்க, சும்மா வாய் முடிக்கிட்டுன்னு நம்ம திட்டுவோம். ஆனா இயேசு அப்படி இல்ல பாருங்களேன். அந்த வலிய அந்த அன்புக்கு மாத்திரமே தெரிஞ்ச வழியை அவர் அறிவார், அறிந்து அந்த அதை சந்திக்க போறார், அந்த ஆத்மாவை ஆறுதல் படுத்த போறார். ஏன்னா அவர் மனசுள்ள கிறிஸ்துவ நம்ம பாக்குறோம். அவன் போய் அங்க உட்காந்துக்கிட்டு 11வது வசனம் படிங்க, என்ன பண்றான்னு பாப்போம். பயங்கரமா கண்டெல்லாம் தண்ணி ஒழுது அழுதுகிட்டு என்ன பண்றா, அந்த கல்லறை உள்ள குனிந்து பாக்குறா. அந்த அங்கதானே வச்சாங்க ஆண்டவரை, அங்க பாக்குறா. அவருக்கு என்னதான் ஆச்சுன்னு பார்த்த உடனே என்ன பாக்குறா, ரெண்டு ஏஞ்சல்ஸ பாக்குறா. தலைகிட்ட ஒருத்தர், அவர் இயேசு உட்கார்ந்திருந்த படுத்திருந்த இடத்துல தலைகிட்ட ஒருத்தர், கால்கிட்ட ஒருத்தர் உட்கார்ந்திருந்தத பாக்குறா. பாருங்களேன், அந்த ஏஞ்சலுடைய காட்சி, அந்த சோல்ஜர்ஸ் வந்து செத்தவங்க மாதிரி ஆயிட்டாங்கன்னு போட்டிருக்கு. இவங்க இந்த லேடிஸ் எல்லாம் பார்த்து மிரண்டு ஓடுறாங்க. இவ அத பத்தி பார்த்து ஒரு அக்கறையும் இல்லாம கேரா இல்லாம பாத்துக்கிட்டு இருக்கா, பாத்துட்டு அவங்ககிட்ட பேசுறா சாதாரண மனுஷருங்க மாதிரி. கிறிஸ்துக்குள்ள மூழ்கி இருக்கிறதுன்றது, கிறிஸ்து தேடுற வாஞ்சையில மூழ்கி இருக்கிறதுன்றது, வேற எதை குறித்தா எனக்கு அக்கறை இல்லை. என் ஆண்டவர் எங்க, ஏஞ்சலுடைய காட்சி கூட என்னை திருப்தி பண்ண முடியாது, என் கிறிஸ்து எங்க அப்படின்னு தேடுற ஒரு ஆத்மா. என் கிறிஸ்து எங்க, அவருக்கு வாஞ்ச பாருங்களேன், கிறிஸ்து எங்க. இது வந்து உங்களுக்கு தெரியுங்களா, இந்த காட்சி ஏஞ்சல் தலைகிட்ட ஒன்னும் கால்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு காட்சி வந்து பழையற்பாடுல இருக்கிற ஒரு படத்தை நம்ம காமிக்குது. உடன்படிக்கை பெட்டின்னு பழையற்பாடுல ஒண்ணு இருந்துச்சு. கடவுள் வந்து மனுஷன் கூட ஒரு உறவு கொள்ளணும், மனுஷனுடைய ஜபத்தை கேட்கணும், மனுஷனோடு ஒரு உறவு வைத்துக் கொள்ளணும்னா இந்த உடன்படிக்கையின் பெட்டின் மூலமா தான் வைத்துக் கொள்ளுவார். அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்கும்னா, தலைகிட்ட ஒரு ஏஞ்சல், கால்கிட்ட ஒரு ஏஞ்சல் மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு ஏஞ்சல் இருக்கும். அதுக்கு நடுவுல தான் இங்கிலீஷ்ல மர்சி சீட்டுன்னு, தமிழ்ல என்ன சொல்றது, இரக்கத்தின் கிருபாசனம். தேங்க்ஸ். கிருபாசனம், கிருபாசனம் என்ன அந்த இடம்னா, இந்த மாதிரி ஏஞ்சல் இருக்கு அங்க. அந்த பிரதான ஆசாரியர் வந்து ரத்தத்தை தெளிப்பார், அதை தெளித்த உடனே கடவுள் என்ன சொல்றாருன்னா, அங்கத்தான மனுஷனை சந்திப்பார். மர்சி சீட், அங்கதான் மனுஷனுக்கு இரக்கம் காட்டுவேன், அங்கதான் மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பு, மனுஷனோடு உறவு கொள்றது அங்கதான். இங்க என்ன காட்டப்படுது தெரியுங்களா, புதிய இன்னமே கிருபாசனம் எது தெரியுமா, இயேசுதான் கிருபாசனம், இன்னுமே இயேசுதான் மர்சி சீட். மனுஷனை கடவுள் எங்க சந்திக்க போறாரு, இயேசு மூலமா வந்தாதான் சந்திக்க போறாரு. அதனாலதான் தலை மாட்டிலையும் கால் மாட்டிலையும் ஒரு ஏஞ்சல் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இங்க பாக்குறோம் ஆர்க் ஆஃப் த கவனன், அது ஒரு படமா நமக்கு காமிக்கப்படுது. சரி, மரியா இதை பாக்குறா, பாத்துட்டோம்னா அந்த ஏஞ்சல் கிட்ட பேசுறா பாருங்களேன், 13வது வசனம் படிங்க.
அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார்.
அவ சொல்றது பாருங்களேன், அவங்க பேசுறாங்க வேற, அவங்க பேச்சு எப்படி இருக்கும், அவங்க குரல், அதை பத்தி எல்லாம் கேரா இல்ல அவளுக்கு, கிறிஸ்து எங்க அதை சொல்லுங்க. ஏமா அழுகுற ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், ஏன் அழுகுற அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. என் ஆண்டவர், ஏன் ஆண்டவர், யோவான் கிட்ட எல்லாம் சொல்லும் போது ஆண்டவரை தூக்கிட்டு போயிட்டாங்க ஏன் சொல்லல, இந்த ஏஞ்சல்ஸ்க்கு தெரியணும் அவர் ஏன் ஆண்டவர், மை லார்ட், ஏன் ஆண்டவர் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் செத்து இருக்கலாம், அவர் பிணமா இருக்கலாம், அவர் கல்றையில வச்சிருக்கலாம், நான் அவரை நேசிக்கிறேன், எனக்கு ஒன்னும் புரியாம இருக்கலாம், அவர் எப்படி செத்தாரு, எப்ப உயிர் தள்ள போறாருன்னு இருக்கலாம், அவர் ஏன் ஆண்டவர், ஏன் ஆண்டவர் எடுத்துட்டு போயிட்டாங்க, அவர் பாடி எடுத்துட்டு போயிட்டு அவர் எங்க வச்சிருக்காங்க எனக்கு தெரியல, அதனாலதான் நான் அழுகுறேன். என்ன ஒரு அன்பு பாக்குறோம் பாருங்கள இந்த பெண்ணுக்கு, அந்த பாடி அவளுக்கு வேணும், அவர் செத்திருந்தாலும் பரவாயில்ல அந்த பாடி அவளுக்கு வேணும். அதை பேசிக்கிட்டே அந்த ஏஞ்சல் கிட்ட இப்படி திரும்பி பேசிக்கிட்டு இருக்கான், அந்த காட்சி கற்பனை பண்ணணும், அந்த கல்லறையில குனிஞ்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அந்த ஏஞ்சல்ஸ் கிட்ட, அவளுக்கு திடீர்னு ஒரு ஃபீலிங் ஆகுது, யாரோ பின்னாடி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங், யாரோ வந்திருக்கிற மாதிரி. ஆனா அவங்க நிக்கிறாங்க, ஒருவேளை இயேசுன்னு அவருக்கு ஒருவேளை சந்தேகம் வந்திருந்தாலும் அவரு வர முடியாது இல்லையா, அவருதான் ஒரு பாடி அங்க வந்துருந்துச்சுன்னா அவர் நம்பி இருப்பா, அவர் எப்படி உயிர் வந்து நிக்க முடியும், நின்னு இருக்காருன்னு போட்டிருக்கு. அதனால ஏதோ ஒரு ஃபீலிங் அவருக்கு உண்டாகி, ஒருவேளை எப்படி திரும்பினான்னு போட்டிருக்கு, ஏன் திரும்பினா, ஒருவேளை அந்த ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, இயேசுவை பார்த்த உடனே அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு போட்டிருக்கு, ஒருவேளை மார்க்ல சொல்றாரு அவங்க எந்திரிச்சு நின்று அப்படியே வர்ஷிப்போடு நின்று இருப்பாங்க, அவங்க பண்றத பார்த்து யாரோ வந்திருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு இப்படியே திரும்புது, இப்படி திரும்பிட்டு அவரை பார்க்குது, அவரை பார்த்துட்டு என்ன நினைக்கிறா அவங்க, அவரு தோட்டக்காரன். என் பையனுக்கு இந்த கதையை சொல்லும் போது மகதிலே நாம் அறியா அவளு தோட்டக்காரன் நினைச்சிச்சுன்னா ஓனு சிரிக்குவான், தோட்டக்காரன் 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 ஒரு தோட்டக்காரன் நினைச்சிருச்சு. ஏன்னா அவரு வேடிக்கை பாருல்ல, ஏன்னா அவளுக்கு அந்த அவர் பாடியை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவர் நிக்கிறாரு வேற, எப்படி நம்ப முடியும், தோட்டக்காரன் நினைச்சிருச்சு. அவ கண்ணெல்லாம் தண்ணி, முடியெல்லாம் ஒரு வேலை விரிச்சு போட்டுன்னு இருப்பா, கண்ணு தெரியாம சா வீட்டுல அழுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி அழுகுறா, தோட்டக்காரன் நினைச்சிட்டா பாவம் தோட்டக்காரன். ஒரு யாரோ ஒருத்தர் சொன்னாரு, ஏன் தோட்டக்காரன் நினைச்சாருன்னா வேடிக்கையா இருக்கு எனக்கு சொல்றதுக்கு, அவர் உயிர் தெளிந்த பிறகு அவருக்கு துணி இல்லை இல்லைங்களா, போய் அங்க இருக்கிற தோட்டக்காரன் துணியை போட்டு வந்தாரு, அதனாலதான் தோட்டக்காரன் மென்டல் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க இயேசுக்கு. அப்படியெல்லாம் இல்ல, அவளுடைய அப்படி நினைச்சிட்டா, அவளுடைய கற்பனை அவ கண்ல அழுதுகிட்டு அந்த துக்கத்துல மூழ்கி இருக்கிறதுனால அவ பாடிய பார்த்தாதான் திருப்தியா இருக்கிற மாதிரி அவர் பாருங்களேன். இதுவும் இயேசுடைய ஒரு, அவர் ஏங்க அவ பின்னாடி ஒரு பாவி ஏழு பிசாசு ஓட்டினா பின்னாடி வந்து அவர் நிக்கணும், இயேசுடைய மனசு நமக்கு தெரியுதா? எனக்கு அதாங்க தெரியுது. பா, என்ன மாதிரி ஒரு கிறிஸ்து, என்ன மாதிரி ஒரு தெய்வம். இந்த பெண் அழுறாளே, இந்த பெண் மனசு உடையதேன்னு அவ பின்னாடி வந்து நிக்க, பின்னாடி வந்து நிக்கிறார். அவ அப்படியே திரும்பி பார்த்து தோட்டக்காரன் நினைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? உயிர் தெளிந்த கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்திரியே ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய், அதாங்க அவர் கேக்குறது. இன்னுமே அழுகிறதுக்கு என்ன காரணம் இருக்கு? ஏன் அழுகிறாய் ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? இன்னுமே அழுகிறதுக்கு எந்த காரணமும் இல்ல. உங்களுக்கு தெரியுமா, உயிர் தெளிதல்ன்ற சத்தியத்தை நீங்க உணர்ந்தீங்கன்னா, உயிர் தெளிந்த கிறிஸ்து என்னோடு இருக்கிறாருன்னு உணர்ந்தீங்கன்னா, அழுகிறதுக்கு எந்த காரணமும் இல்ல. There is no reason to cry. ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவரே நாங்க ஏதேன்ல இருந்து அழுதுகிட்டு இருக்கோம் சாமி, சாத்தானங்களை கெடுத்ததுல இருந்து ஏதேன்ல இருந்து அழுதுகிட்டு தான் இருக்கிறோம்னு. இன்னுமே அழுவ வேண்டியதில்லை, இன்னுமே அழுவ வேண்டியதில்லை. ஏன் அழுகிறாய்? உயிர் தெளிந்த கிறிஸ்து சொல்றாரு. ஏன்னா எல்லா சாபத்தையும் அவர் மாத்த போறவருங்க. எல்லா சாபத்தை ஆசீர்வாதமா, எல்லா துக்கத்தை சந்தோஷமா மாத்துவதற்கு தான் உயிர்த்த உயிரோடு அவர் எழுந்திருக்கிறார். நம்ம பாட்டுல வர மாதிரி வருகிறார் ஜெய வீரன். ஒரு பாட்டு இருக்கு, நமக்கு தெரியாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறைவு உண்டு. அந்த பாட்டு பாடியிருக்கீங்கன்னா, சில பேருக்கு நம்ம பழைய ஆளும் தெரியும், புதுசா இருக்கிறவங்க தெரியாது. ஒருவேளை நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையில், அது உணர்ந்த ஒரு மனிதர் எழுதினது. எனக்கு என்ன குறைவு உண்டு? அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்க ஜெயம் சிறந்தோர் சாபமே தீர்த்தோர் சஞ்சலம் இனியே நெஞ்சமே மகிழாய். சாபத்தை தீர்த்துட்டாரு, பாவம் மரணம் எல்லாத்தையும் வென்று என்னோடு இருப்பதற்காக, என் பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் செய்து என்னோடு வாழ்வதற்காக எழுந்து வந்திருக்கிற தேவன் என்னோடு இருக்கும்போது நெஞ்சமே மகிழாய். இன்னுமே ஏன் சஞ்சலம் இனியே, இன்னுமே ஏன் வருத்தம், இனிமே ஏன் கண்ணீர், ஏன் அழுகிறாய்? அவர் கேட்கிறார் பாருங்க, ஏன் அழுகிறாய்? நெஞ்சமே மகிழாய். அந்த பாட்டுல வருது, எவ்வளவு அர்த்தங்க வருது தெரியுங்களா? கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பாவமணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், கடைசியில இதெல்லாம் பாடி முடிச்சுட்டு அந்த பாட்டுல என்ன வருது தெரியுங்களா? கடைசி கவி யாருக்காவது தெரியுமா? அவர் என் கூட இருக்கும்போது ஆனது ஆகட்டும், புவி விசை பேசட்டும், ஒரு தைரியம் வந்துருது மனுஷனுக்கு. உயிர் தெளிந்த கிறிஸ்து என் கூட இருக்கும் போது அழுகு அழுகு நின்றுடும், அநேக அழுகுங்க போயிடும். ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? பரிசுத்தாவி தான் உங்க உள்ளத்துல இயேசு பேசுற மாதிரி உங்களுக்கு பேசட்டும் அந்த வார்த்தை. உங்க கண்ணீருக்கெல்லாம் அதான் படுது, உயிர் தெளிந்த கிறிஸ்து நம்மளோட இருக்காருங்க. அதுக்கு பதில் அந்த அம்மா என்ன சொல்றதுன்னு பாப்போம்.
பேசும்போது
அவர் ஒரு மரியாதை, ஏன்னா நமக்கு விஷயம் சொல்லணும் இல்லையா? அவரு ஐயா சார், நீ அவரை எடுத்துட்டு போயிருந்தா அவருடைய பாடி இந்த தோட்டத்துக்கு கிளீனா இருக்கணும், வாசனை வரக்கூடாதுன்னு கிளீன் பண்ணணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, அவர் வச்ச இடத்தை எனக்கு சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். அவர் ஒரு புது தோட்டக்கார மாதிரி வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட போய் அவரு யார பத்தி பேசுற அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. என்ன சொல்லுது பாருங்களா, இயேசுவை வச்ச இடம்னா சொல்லுது, என்ன சொல்லுது அந்த பொண்ணு? அவரை இந்த உலகத்துல அந்த அம்மாக்கு தெரிஞ்சது அவர் மட்டும்தான். கிறிஸ்துல அப்சார்ப்ட் இன் கிறிஸ்ட்னுவாங்க, புரியுதுங்களா? கிறிஸ்துலயே முழுகி இருக்கிறதுன்னு, வேற எதுவுமே எனக்கு இது இல்ல, வேற எதுவுமே எனக்கு பெருசு இல்லைன்ற மாதிரி உலகத்துல எல்லாருக்கும் அவரை பத்தி தெரிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்படித்தான் அவன் பேசுற. நீ அவரை யாரமா பேசுற, யார பத்தி சொல்ற கேட்கற இல்ல. நீ அவரை எடுத்து போய் எங்கன்னா வச்சிருந்தா சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். என்ன ஒரு அன்புங்க, என்ன ஒரு அன்பு காட்டப்படுதுங்க. கிறிஸ்துவ முழுகி பாடி எங்க இருக்கு சொல்லுங்க, நான் அங்க இருப்பேன். அந்த பாடி என்ன மாதிரி பாடி, பயங்கரமா வாரில் அடிச்சு 4-5 காய பெரிய காயம் பண்ணி அகோரமா இருந்த பாடியா இருந்தாலும் அந்த பாடி எங்க இருக்கு சொல்லுங்க. ஆண்டவருடைய பாடி அது. அது என்ன ஆகும், அந்த பாடியை பாக்குறதுக்கே மனசு உடையாது. சில பேருக்கெல்லாம் பயங்கரமா இருக்கும் அந்த பாடியெல்லாம் பார்க்கும்போது. ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய பாடி அது எங்க இருக்குது சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். மரியாவே உன்னால தூக்க முடியுமா அந்த பாடி? அதை பத்தி எல்லாம் எனக்கு கேர் இல்லை, நான் போய் எடுத்துக்கிறேன். ஆண்டவருடைய பாடி எங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். இந்த காட்சியை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணு தனியா, எவ்வளவு பெரிய வேலை அது, சும்மாவா? தனியா ஒரு நிர்வாணமா ஒரு பாடி இருக்கு, அதை போய் இவன் தூக்கிட்டு கல்றல வந்து வெளியே வராருன்னா அது எப்படி இருக்கும் காட்சி? செய்யக்கூடிய ஒரு பெண்ணு செய்யக்கூடிய வேலையா? அதை போய் நான் செய்யறேன்னு அவன் சொல்றான், அதையும் செய்யறேன்னு அவன் சொல்றான். என்ன தெரியுமா காட்டுது? இயேசு மேல உள்ள ஏக்கம், ஆவல், அன்பு, எல்லா ஒரு இன்டென்ஸ் லவ் ஃபார் ஜீசஸ். இதுக்கு தான் இது எழுதி இருக்கு, பார்த்து படிச்சுக்கணும். என்ன ஒரு அன்பு இயேசு மேல! இந்த காட்சியை நினைச்சு பார்க்கும் போது அவ எதுக்கும் துணிஞ்ச அன்பு வந்து பாரங்களை பார்த்து சிரிக்கும் அனுவாங்க, அன்பு வந்து தியாகங்களை பார்த்து சிரிக்கும் அனுவாங்க. அன்போடு ஒரு இதயம் பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஒரு 7 மடங்கு பலம் வந்துடும். அந்த மாதிரி அன்பு அவருக்கு செய்யுது. எதுக்கும் துணிஞ்சவ. பெண்கள் செய்யாத வேலை கூட நான் செய்யறேன், எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். ஆண்டவருடைய உடம்பு அதை பாக்குற இயேசுக்கு, தன்னை இவ்வளவு நேசிக்கிற ஆத்மாவ அத அந்த பேசுற வார்த்தையை கேட்கிற, அங்கதான் தோட்டக்காரன் தான் நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு மனசுல அன்பு எப்படி பொக்கி வடிஞ்சிருக்கும் அவன் மேல. யோசிச்சு பாருங்க, என்ன இவ்வளோ என் மேல பைத்தியமா இருக்காளேன்னு பார்த்து அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மரியாலே. ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன படிங்க அந்த வசனம்.
இயேசு அவரை நோக்கி மரியாலே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமா.
ஒரே ஒரு வார்த்தை தான், மரியாலே. இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்வீட் சவுண்ட் நமக்கு எது தெரியுமா? உங்களுக்கு உங்களுடைய பேர் தான் ரொம்ப இன்பமான சவுண்ட். நம்ம பேர் தான் நமக்கு சவுண்ட். அதை இயேசு அந்த பேரை கூப்பிட்டாருன்னா எப்படி இருக்கும்? உள்ளமெல்லாம் அன்பு நிறைந்து, பாசம் நிறைந்து, கண்கள் எல்லாம் அன்பு நிறைந்து அதை கூப்பிடுறாரு, மரியாலே அப்படின்னு கூப்பிடுறாரு. அது அது சொன்னதுதான். ஒரு பெரிய ரூம்ல ஒரு சுவிட்ச போட்டா எப்படி லைட் வந்துருது பக்குன்னு, அந்த மாதிரி அவ ஆத்மாக்கெல்லாம் லைட் வந்து அவ திரும்பி ரபோனி ரபோனி அப்படின்றான். ஒரே ஒரு வார்த்தை தாங்க. நம்மள ரொம்ப நேசிக்கிறவங்க, நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறவங்க நம்மளை பத்தி ஒரு வார்த்தை, நம்ம பேரை கூப்பிட்டாங்கன்னா அது அவங்க தான் கூப்பிடுறாங்க, நமக்கு தெரியாது. அவங்க கூப்பிடுற விதமே நமக்கு தெரியாது. இயேசு அப்படி, இயேசு தான் அப்படி கூப்பிட முடியும். அவர் ஒருத்தர் தான் அப்படி கூப்பிட முடியும். அவர் யாருனாலையும் அப்படி கூப்பிட முடியாது. இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மரியா இருக்கிற மாதிரி என்ன கூப்பிடுவார். ஏன்னா அவர் அன்பு. ஏன்னா அவர் சொல்லலைங்களா யோவான் 10வது அதிகாரத்துல, நானே நல்ல மேய்ப்பேன், என் ஆடுகளை நான் அறிவேன், அவர் என் சத்தத்தை அறியும், அவர்களை பேர் கொண்டு நான் அறிந்திருக்கிறேன், அவர்களை பேருட்டு கூப்பிடுவேன். இன்பமான அந்த பேரோடு அவர் கூப்பிடுறார். எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க? உங்களுக்கு தெரியுமா உங்க ஒவ்வொருத்தர் பேரும் இயேசுக்கு தெரியும்னு நம்ம அப்படி நினைக்கிறோமா? அவர் கூப்பிட்டாருன்னா இந்த உலகத்திலேயே உங்க பேர் நீங்க ஒண்டிதான். முரளி அப்படின்னு என்ன கூப்பிட்டாருன்னா இந்த உலகத்திலேயே ஒரே முரளி இருக்கிற மாதிரி தான் என்ன கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேரும் அவருக்கு தெரியுங்க. அவரு அந்த அன்பான தேவன், மனசுல அன்பு நிறைந்து, கண்கள்ல பாசம் நிறைந்து நம்மளை கூப்பிடும் போது, நான் உனக்காக அவரு செய்யாதது வேற. நம்ம அப்பா அம்மா எல்லாம் நம்மளை பாசமா கூப்பிடுறாங்க, அதெல்லாம் இதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுக்கு முன்னாடி இல்லைங்களா, உனக்காக செத்து இருக்கிறாங்க, உனக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஜபம் செய்யறேன், பிதாவின் இடத்துல ஏறி போய் உன்னோடு நான் வாழ்ந்திருக்கேன், உன்னை பாதுகாக்கிற, உன்னை நடத்துறேன் அப்படின்னு நம்ம பேரை கூப்பிடுற ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது கூப்பிட்ட உடனே அவளுக்கு ரபோனி விடிஞ்சிச்சு, அவளுக்கு இப்ப தெரிஞ்சிச்சு, அவளுக்கு வேற ஒன்றும் வேற ஒன்றும் பேச வேண்டியதில்லை. எப்படி உயிர் தெரிந்தாரு, என்ன வந்தாரு, வேற ஒன்றும் தேவையில்லை. அன்புக்கு சொன்ன உடனே போச்சு. என்னங்க இந்த பகுதி நம்ம கத்துக் கொடுக்குது? ஒன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோம்? யோவான் இதுல என்ன சொல்றாரு தெரியுங்களா? நம்ம ஆராதிக்கிற கிறிஸ்து வந்து கொஞ்சம் கூட ஒரு ஃபீலிங் இல்லாம, ஒரு அக்கறை இல்லாம, கொஞ்சம் கூட ஒரு உணர்வு இல்லாம, ஒரு கல்லு மாதிரி மண்ணு மாதிரி இல்லைங்க. ஒரு பர்சனல் கிறிஸ்து, ஒரு பர்சனலா நமக்கு உறவு இருக்கணும். கிறிஸ்தவன்றது ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப். அது இல்லைன்னா வேற எல்லாமே செத்ததா தான் இருக்கும். அது இல்லைன்னா வேற எல்லாமே ஃபார்மாலிட்டி தான். பர்சனலா அவர் நம்ம கிட்ட உறவு இருக்கணும்னு விரும்புறார். அதான் யோவான் இதை நம்ம காமிக்கிறது, அந்த பாடம் தாங்க. சரி, அது முடிச்ச பிறகு அவர் என்ன பண்றான்னா, அவரை பிடிச்சுக்கிறா அப்படியே. அவரை பிடிச்சுக்கிட்டு கிடைச்ச உடனே அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கா கிறிஸ்துல. ஷீ இஸ் ஹேங்கிங், தொங்கிக்கிட்டு இருக்கா. என்ன த்ரில்லு, என்ன ஒரு சந்தோஷம் அவளுக்கு. இன்னுமே அவளுக்கு வாழ்க்கையில வேற என்னங்க வேணும், என்ன வேணும், பாடி கிடைச்சா போதும்னு இருக்கிறவ வந்து நிக்கிறாரு. அப்படியே புடிச்சுக்கிறா, புடிச்சுக்கிட்டு ஒருவேளை சொல்லியிருப்பா, ஆண்டவரே இன்னுமே இந்த கிருப்புல இருந்து நீ வெளியவே போக முடியாது, என்ன விடவே மாட்டேன் அப்படின்னு கெட்டியா பிடிச்சிருக்கா. உன்னத பாட்டுல ஒரு வசனம் இருக்கு, என் ஆத்தும நேசரை கண்டேன், அவரை விடாமல் பற்றி கொண்டேன், புடிச்சுக்கிட்டேன் கெட்டியா, இனிமே என்னை விட்டு போவே முடியாதுன்னு. அதுக்கு என்ன பதில் அவர் சொல்றாரு பாப்போம், 17வது வசனம்.
இயேசு அவரை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார்.
சரி, என்னை தொடாதே, அது தப்பான டிரான்ஸ்லேஷன். என்னை தொடாதே நாங்க இல்ல, டோன்ட் கிளிங் டு மீ, என்ன பிடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காது, என்ன பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்கா, சும்மாவா இருந்திருப்பா, தேடி என்ன இன்டென்ஸா தேடினவ, கிடைச்சவனு விட்டே இருக்க மாட்டா, கெட்டியா பிடிச்சிருப்பா. பிடிச்ச உடனே என்ன தொடாத, என்ன ஓட்டிக்கிட்டு இருக்காத, ஏன், நான் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போக வேண்டும். அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, அந்த சத்தியத்துல இன்னுமே மேரி நம்ம உறவு இப்படி இருக்க போறது இல்ல, என் பிதாவின் இடத்துக்கு நான் ஏறி போகணும். இனிமே இந்த உறவு, இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம், நான் சரீரகதமா இங்க இருந்தேன், நம்ம எல்லாம் ஒரு ஐக்கியமா இருந்தோம், உறவு இருந்துச்சு, அன்பா இருந்தோம், ஆனா இன்னுமே நம்ம உறவு இப்படி இருக்க போறது இல்ல, என் பிதாவின் இடத்துக்கு நான் ஏறி போகும்போது. என்ன அவன் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகும்போது நம்ம படிச்சிருக்கோம், அவர் போகும்போது நமக்கு என்ன நடக்கும், அவர் பரிசுத்தாவி அனுப்பி இனிமே சரீர விதமா நம்மளோடு இருக்கிறத விட நமக்குள்ள இருக்க போற, அது பெருசு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, சரீர விதமா நம்ம கூட இருக்கிறத விட நம்மளுக்குள்ள இருக்க போறாருன்னு பாக்குறோம் ஆவியில. அதுதான் பிதாவின் இடத்துக்கு போய் என் ஆவிய, என் பரிசுத்தாவிய நான் அனுப்ப போறேன், இனிமே நம்ம உறவு இப்படி இருக்க போறது இல்ல மேரி, அதனால என்னை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காத, இது மாறப்போகிறது மேரி அப்படின்றத அவர் சொல்றாரு. அதான் இன்னும் 40 நாள் தான் நான் இங்க இருக்க போறேன், அதுக்கப்புறம் நான் சரீர விதமா இங்க இருக்க முடியாது. கிறிஸ்து கிட்ட நமக்கு இருக்கிற உறவு வந்து இப்படி ஒரு சரீரவிதமான உறவு இல்ல, இப்ப இப்படி சரீரவிதமா கிறிஸ்துவ நாடக்கூடாது, புரியுதுங்களா. எத்தனையோ பேர் சரீரவிதமா நாடிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுங்களா, சரீரவிதமா நாடுறது என்ன தெரியுங்களா, ஆத்மாத்துல நாடுறது இல்ல, போய் ஒரு அழகான கெத்திட்டு சைலண்டா இருக்கும் அங்க போனா, அமைதி, இயேசுடி அப்படியே சிலுவையில அவர் தொங்குன்னு அங்க காட்சி இருக்கும், அமைதி, அங்க போனாவே ஒரு தெய்வீக ஃபீலிங் உங்களுக்கு இருக்குங்களா, அங்க போனா அமைதி, இந்த மாதிரி என்ன அமைதிய பார்த்ததே இல்லையே. அதான் இயேசு சரீர விதமான ஆடு. இன்னும் போய் அந்த மியூசிக், மியூசிக்ல புரியுதுங்களா, அந்த மியூசிக்க போட்டு அப்படியே மெய்மறக்க செய்யறது ஜனங்களை கை தட்டிக்கிட்டு, அப்படியே மெய்மறந்து அப்படியே இயேசு மேல, இயேசுக்கும் அவங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்காது, ஆனா அங்க போனோம்னா அப்படியே இயேசு மேல அப்படியே கண்ணீரா வரும், உணர்ச்சியா வரும். அது மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா போனாலும் அப்படித்தான் வரும், அந்த மியூசிக் அப்படி செய்ய வைக்கும் அவங்கள, புரியுதுங்களா. ஒரு கிளப்புக்கு போனாலும் மியூசிக் அந்த பவர் இருக்கு, அது போய் பக்தி நினைச்சுக்கிறது, அது போய் இயேசு மேல அன்பு நினைச்சுக்கிறது, அது இல்ல, புரியுதுங்களா. இன்னுமே நம்ம சரீர விதமா இயேசுவை தேடக்கூடாது, இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப், இது ஒரு ஆவிக்குரிய உறவு. அதுதான் நம்ம காண்க, என் பிதாவின் இடத்திற்கு நான் போக வேண்டும், அவருக்கு ஒரு வேலை கொடுத்து அனுப்புறாரு, என்ன வேலை அது, 17வது வசனம் படிங்க, இல்ல 17.
இயேசு அவரை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார்.
கடைசியா அதை பார்த்து நம்ம முடிப்போம். அவளுக்கு ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புறார், என்ன செய்தி, நீ எங்க போனோன்றாரு, என் சகோதரன் இடத்திற்கு, சகோதரர் இடத்துக்கு போ, கோ டு மை பிரதரன். உங்களுக்கு தெரியுமா, இயேசு இதுவரைக்கும் தன்னுடைய சீஷர்களை சகோதரர்னு கூப்பிட்டதே இல்லைன்னு, என்னுடைய ஊழியக்காரன்னு கூப்பிட்டுருக்காரு, ஏன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுருக்காரு. இதுதான் முதல் தடவை என்ன கூப்பிடுறாரு, என்னுடைய சகோதரர் இடத்துக்கு போய், ஏன், அந்த உறவு வந்து தான் மரித்து உயிர் தெளிந்த பிறகுதான் அந்த உறவு ஏற்படுது, அது ஒரு அதிசயமான உறவுங்க. அதை பத்தி நான் அது சொல்ல ஆரம்பிச்சேன்னா அதுவே ஒரு சர்மனா வந்துடும், the union of the believer with Christ nu vaanga innume idha yosichu paarenga yesu ku nama sagodarara unala yosikka mudiyuma we are brothers to Christ brothers to Christ adha yosichu paarengala eppadi inga brothers adhu or thrilling ana relationship unga idhu varaikkum kooptadilla oru vela avanga enna nenachirukkalana andha sheesharunga அவர் இந்த பூமியில இருக்கும் போது ஓகே, இப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தனா அவர் இருக்கும்போது அவரு போய் நம்மள போய் மீன் பிடிக்கிற ஆளுங்க நம்ம நம்ம கிட்ட சேர்றதுக்கும் அவர் வெக்கமா இருக்கும். இவங்களா அவனுக்கு சீஷருங்க, இவங்களா அவனுக்கு அப்போஸ்தலருங்க, அவங்க ஒரு வேலை அப்படி நினைச்சிருக்கலாம். அது மாத்திரம் இல்லாம இதை என்ன செஞ்சுட்டு போய் ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க, பயந்துன்னு ஓடி அவர் அப்படி சாவ விட்டுட்டு கை விட்டுட்டு செத்தாலும் கூட வருவேன் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமே இயேசு அவங்களுக்கு போய் சொல்லணும்னா அந்த துரோகிகளுக்கு போய் சொல்லுன்னு ஒரு வேலை சொல்லி அனுப்பணும் இல்லைங்களா? இல்ல கை விட்டு போயிட்டான்ல. ஆனா அவர் என்ன சொல்லி அனுப்புறாரு? சகோதர வேலத்துக்கு இயேசு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இயேசு எவ்வளவு மேல போறாரோ அவ்வளவு அதிகமா நம்மள அன்பு செய்யறாரு. உங்களுக்கு தெரியுமா அவ்வளவுமா அதிகமா நம்ம மேல அன்பை கொட்டுறாரு. அவர் மேல உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக இருக்கும் போது சகோதரருங்க, நீங்க எனக்கு நீங்க என்னதான் இருந்தாலும் என்னதான் எனக்கு செய்திருந்தாலும் யூ ஆர் மை பிரதர்ஸ். என்ன விசுவாசிக்கிறவர்களே, யூ ஆர் மை பிரதர்ஸ். யோவான் வந்து ரெவலேஷன்ல அவரை பார்த்துட்டு என்ன செத்தவனை போல அவர் உளுந்தான்னு போட்டிருக்கு, அவரை போய் சகோதரன் எப்படிங்க கூப்பிடுறது? யோசிச்சு பார்த்து இயேசு ஒரு பிரதர்னா அதனோட த்ரில்லிங்னஸ் உங்களுக்கு தெரியல. இட்ஸ் கிரேட் திங். ஏன் அப்படின்னா ஒரு விசுவாசி வேகமா நான் சொல்ற ஒரு விசுவாசி வந்து இயேசுவை விசுவாசிக்கும் போது இயேசுக்குள்ள ஆகிவிடுகிறான், கிறிஸ்துக்குள்ள இணைக்கப்படுகிறான். உங்களுக்கு தெரியுங்களா, நம்ம ஞானஸ்தனாலையும் விசுவாசத்தினாலையும் இயேசு கிறிஸ்து மரணத்தினாலையும் உயிர்த்தெழுதலையும் நம்ம இணைக்கப்பட்டு இயேசுவோடு ஒன்னாகி விடுகிறோம். ஏன்னா பிதா கடவுள் வந்து இஸ் ஹோலி காட் இல்லைங்களா? அவருக்கு முன்னாடி யாராவது கொஞ்சம் பரிபூர்ண நீதி பரிபூர்ண பரிசுத்தம் இருந்தாதானே அவர்கிட்டயே போக முடியும், இல்லைன்னா போவே முடியாது அவர்கிட்ட. புரியுதுங்களா? இஸ் ஹோலி 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 காட். அவர்கிட்ட போனோம்னா நம்மளால போவே முடியாது. இஸ் ஹோலி காட். நம்ம போறதுக்கு ஒரே வழி எப்படி தெரியுமா? நம்ம அவர்கிட்ட போகணும், அவர்கிட்ட ஜெபிக்கணும், அவர்கிட்ட பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழி எப்படி தெரியுமா? இயேசுக்குள் நாம் போடப்பட்டதுனால தானே, இயேசுக்குள் நாம் இணைக்கப்பட்டதுனால, அவருடைய நீதி நம்ம மேல் சுமத்தப்பட்டு நம்ம பாவம் அவர் மேல சுமத்தப்பட்டதுனால தானே இயேசுல ஒன்னானதுனால. பிதா நம்மளை பார்க்கும் போது இயேசுவை பார்க்கிற மாதிரி பார்க்கிறார். நம்மளுடைய பாவங்கள்லாம் அவருக்குள்ள மறையப்பட்டு அவருடைய சிலுவையில மறையப்பட்டு அவருடைய நீதி மாத்திரம் தான் தெரியுது. இயேசுவை பார்க்கிற மாதிரி தான் நம்மளை பார்க்கிறார். அதனாலதான் நம்ம அவருடைய சகோதரர்கள் என்று நாம் சொல்லப்படுகிறோம். இதாங்க கிறிஸ்டியானிட்டியில த பொசிஷனல் ட்ரூத் ஆஃப் எ பிலீவர். கிறிஸ்துக்குள்ள நம்ம என்னவா இருக்கிறோன்றது வந்து அந்த சத்தியத்தை நம்ம ரொம்ப படிச்சுக்கணுங்க. அதுதான் நம்மள தகுதியா வாழ்றதுக்கு நமக்கு சொல்லி கொடுக்கும். வாட் ஆர் வி இன் கிரைஸ்ட்? வி ஆர் பெர்ஃபெக்ட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துல நம்ம பரிபூர்ணமா இருக்கிறோம், எந்த குறைவு இல்லாம இருக்கிறோம். பிராக்டிக்கலா அப்படி இல்ல, பொசிஷனலா நம்ம அப்படி இருக்கோம். நம்மளுடைய பொசிஷன் என்ன? என் பொசிஷன் என்ன தெரியுமா? கிறிஸ்துக்குள்ள நம்ம சொல்றது இல்லைங்க, என் பொசிஷன் என்ன தெரியுமா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என் பொசிஷன் தெரியாம தான் நம்ம ஒரு பிச்சைக்காரங்க மாதிரி நடந்துக்கிறது. கிறிஸ்துக்குள்ள அவ்வளவு பெரிய இடம் நம்ம கொடுத்துருக்கா. இயேசு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துக்கு சகோதரர்கள். இட்ஸ் எ கிரேட் திங், கிரேட்டிங். அதை ரொம்ப தியானிக்கணும். நான் டைம் இல்ல, நம்ம வேகமா முடிப்போம். கிறிஸ்துவுடைய பார்வையில் அதாங்க ரோமர்ல போட்டிருக்கு, அவர் நம்மளை பிள்ளைகளா தத்தெடுத்து கொண்டார், தேவனுடைய பிள்ளைகள். அதனாலதான் நம்ம போய் அவர்கிட்ட அப்பா பிதாவே நம்ம அவரை கூப்பிடலாம். இயேசுவோடு ஒன்னாய் விட்டோம். சரி, தொடர்ந்து படிப்போம். அதனாலதான் போய் சகோதரர்களுக்கு சொல்லு அப்படின்றார். போய் சொல்லும் போது எல்லாரும் அப்படி இப்படி பேசும்போது ஒருத்தர் ஒருத்தரா சொல்லுங்க சீசருங்க கேட்டுக்கிட்டு இருக்கும் போது தடானு கதவு திறந்துட்டு ஓடி வரா மகதலீனா மரியா, நானும் ஆண்டவரை பார்த்தேன், உங்களை பார்த்து சகோதரர் அப்படின்னாரு அவரு. அப்படின்னு அவ வந்து செய்திய சொல்றான். ஆனா நம்பினாங்களா அவங்க? பொண்ணுங்களுக்கு பிரம பிடிச்சிருக்கு, பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டா. அதுக்கு அந்த தெய்வம் திருப்பியும் அவங்களுக்கு காட்சி அளிக்கிறார். அதுல ஒருத்தர் விட்டு போனார், யாரு? தோமா. நீ அழிஞ்சு போடான்னு விட்டாரா? இல்ல, திருப்பியும் அவனுக்காக காட்சி அளிக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய அன்புள்ள இருதயத்தை நம்ம இந்த பகுதி நம்ம காமிக்கிறோம். முடிப்போம். பயன்பாடுக்கு ரெண்டே ரெண்டு காரியத்தை பார்த்து முடிப்போம். பிராக்டிக்கலா நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம்? ஏன் முதல் முதல் இயேசு மகதலீனா மரியா காட்சி அளித்தார்? ரெண்டாவது, ஏன் முதல் முதல் இயேசு பெண்களுக்கு தான் அந்த கல்லறையில காட்சி அளித்தார். ஏன் சீசர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு வேற யாருக்கும் அளிக்கல, அந்த பெண்களுக்கு மாத்திரமா? இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் பிராக்டிக்கலா நம்ம பார்த்து முடிப்போம். ஏன் மகதலீனா மரியாவுக்கு காட்சி அளித்தார் முதலாவது? ஏன் தெரியுங்களா? ஒரே காரணம், யோசிச்சு யோசிச்சு பாரு, இயேசு மேல மகதலீனா மரியா நேசம் வச்ச மாதிரி வேற யாருமே வைக்கல. ஷி லவ்டு கிரைஸ்ட், அவ்வளவு நேசம் இயேசு மேல அவளுக்கு. என்ன நேசம், என்ன தீவிரம், என்ன தாகம் பாருங்க. எனக்கு கிறிஸ்துவ கொடுங்க, இல்லைன்னா நான் செத்து போவேன்ற ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சு. அதை பத்தி நமக்கு ஏதாவது தெரியுமா? இந்த மாதிரி இயேசுவை நேசிக்கிறது நமக்கு ஏதாவது தெரியுமா? என்ன ஒரு நேசம், என்ன ஒரு உறவு. நம்ம இன்னுமே சரீர விதமா இயேசுவை தேடுறது இல்ல, இயேசுவை தேடுறது இல்ல. ஆவிக்குரிய விதமா இயேசு மேல நமக்கு இருக்கிற அன்பு உறவு என்ன? ஆவிக்குரிய உறவு, ஆவிக்குரிய ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம் சொல்லிக்கிறோம்னு, அது என்ன? சபைக்கு வர்றது ஆவிக்குரிய ஜீவியம், கம்யூனியன் எடுக்கிறது ஆவிக்குரிய ஜீவியம். நோ, இயேசுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு. இயேசுவை நான் எவ்வளவு தாகமா நாடுறேன், எவ்வளவு அன்பு, எவ்வளவு ஆசையா இயேசுவை நாடுறேன். தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அது இல்லைன்னா வேற எல்லாமே செத்தது. நீங்க சபைக்கு வர்றது, கம்யூனியன் எடுக்கிறது, ஜபம் பண்றது, குடும்ப ஜபம், எல்லாமே செத்ததா இருக்கும். இயேசுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு என்ன? ஆசையா ஆர்வத்தோட அவர் தேடுறீங்க, இயேசுடைய பிரசன்னம் அப்படின்னு. சில பேர் இயேசு கிட்ட பேசியே தான் சில மாதங்க ஆயிருக்கலாம் அவருக்கு, இல்லைங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு கிட்ட பேசி சில பேர் இயேசுடைய உறவு பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுனா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாதுங்க. அதனோட ஃப்ரேக்ரன்ஸ், அதனோட இன்பமே என்னன்னு கூட அனுபவிச்சிடலங்க நீங்க. அப்படித்தான் நம்ம டிராஜடி, ரொம்ப டிராஜடி. அதுக்கு அது ஒரு செத்த கிறிஸ்தவம். அது இல்லை, இயேசுவை நாடணும், இயேசுவை அன்போடு நாடணுங்க. ஒரு டோட்டல் டிவோஷன் டு கிரைஸ்ட். என் மனசு இந்த உலகத்திலேயே பெருசா நாடுறது இயேசுவை நாடுது, அவர் அன்பு செய்யுது. அப்படி ஒரு உறவு நமக்கு இருக்கிறதுக்கா? நடுவரே உன் பிரசன்னம், உன் பிரசன்னம் தாண்டி எனக்கு இல்லாமட்டா, கொஞ்ச நேரம் பாவத்திலயோ என் கோபத்திலயோ ஏதாவது தப்புலயோ உன் பிரசன்னத்தை நான் எழுந்துட்டேன்னா என் கண்ணீரா எனக்கு வரும், அழுகையா எனக்கு வரும். எங்க போன ஆண்டவர், எங்க போன ஆண்டவரேன்னு தேடுற ஒரு பிரசன்ன இயேசு பிரசன்னத்துல வாழுகிறோமா? கொஞ்ச நேரம் அவர் பிரசன்னத்தை அவர் எங்க இல்லமா தெரியுது, என்ன மனசு சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையா அப்படின்ற மாதிரி அழுக நமக்கு வருதா? இயேசு எங்க, இயேசு எங்கன்னு தேடுறீங்களா? அதுதான் அந்த கிறிஸ்தவம். உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை வாழ்றது, உயிர்த்தெழுந்த தேவனோடு வாழ்றது தான் கிறிஸ்தவம். அந்த அன்பு நமக்கு இருக்கிறதா? அது குறித்து அக்கறையும் இல்லை. இயேசுவோடு ஒரு அந்நியோன்ய உறவு எனக்கு இல்லையே, இயேசுவோடு பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும் இல்லையேன்ற ஒரு அக்கறை கூட நமக்கு இல்லை, அது கேர் கூட இல்லை நமக்கு. ஜபத்தின் மூலமா, வேத வசனத்தின் மூலமா தேவன் நேச கர்த்தரே என்னோடு இருறோம்னு நம்ம தேடுறோமா? நீ கேட்டுக்கணும் உங்க மனச. நான் யாருக்கோ பேசிக்கிட்டு இல்லை, உங்க ஒவ்வொருத்தருக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க அப்படி தேடுறீங்களா? அதை பத்தி அக்கறை இல்லாம இருக்கிறீங்களா? மேரி அழுகுது பாருங்களேன், அவன் பிரசன்னம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை காணோன்னு எப்படி அழுது கண்டுபிடிக்குது பாருங்களேன். அது ஒரு நல்ல பாடங்க ஏன் போட்டிருக்கு இது? அப்படிதான் இயேசுவை நம்ம தேடணும். அது மரியா கிட்ட படிச்சுக்கிறோம். அவ இன்னும் அவர் உயிர் தெழுந்தாரா தெரியல, அவ இன்னும் என்ன செஞ்சாருன்னு தெரியல, ஒண்ணுமே தெரியல அவளுக்கு, இல்லைங்களா? நமக்கு தெரிஞ்ச அநேக சத்தியங்களும் படிப்பறிவு கூட இல்லைங்க அவளுக்கு. எவ்வளவு சத்தியம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம், எவ்வளவு பைபிள் நம்ம படிச்சு வச்சோம், அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத பெண் என்ன மாதிரி இயேசு மேல அன்பு காப்பிட்டு இருக்கா? நம்ம மதம் என்ன, நம்ம அன்பு எங்க? தாங்க கிறிஸ்தவ தான் ஆவிக்குரிய லைஃப். இது இல்லாம நான் சொன்ன மாதிரி வேற எல்லாமே, குடும்ப ஜபம் எடுத்துக்கங்க, சபை எடுத்துக்கங்க, வேற எல்லாமே இயேசுவோடைய வாஞ்ச தாகம் அன்பு இல்லாவிட்டா, தனிப்பட்ட பிரசன்னம் இல்லாவிட்டா, வேற எல்லாமே சத்ததா ஃபார்மாலிட்டி பேருக்கு செய்யறது. இயேசு எப்படி தேடுறீங்களா? இயேசுடைய பிரசன்னத்துக்காக ஏங்குறீங்களா? இதுதாங்க கனி தருவதற்கே ரகசியம். என்னில் நிலைத்திருங்கள், அதிக கனிகளை கொடுப்பீங்க. இதுதான் ரகசியம். இது இல்லாம கனி வராது, கனி வராது. என்னில் நிலைத்திருங்க. நிலைத்திருக்கிறது என்ன? இயேசுவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேடுறது, அவரோட பிரசன்னத்துல வாழ்றது. எங்க இருந்தாலும் என்னோடு இருவேன் நேச கர்த்தர். அவர் இருக்கும்போது தான் நம்ம சுவிசேஷ வேலையை செய்ய முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும். கடல் மாதிரி நமக்கு பொறுமை இருக்கும், சிறிதிலிருந்து கோபம் வராது. குடும்பத்துல எல்லாம் இயேசு மாதிரி நம்மளால நடந்துக்க முடியும். அவர் பிரசன்னம் தான் நம்மளை மாத்த முடியும், வேற எதுவுமே இல்லை. இயேசுடைய பிரசன்னத்தை தேடுவோம். ரெண்டாவது, ஏன் இந்த பெண்களுக்கு காட்சி அளித்தார்? நம்மளாம் அவமானப்படுத்துற மாதிரி இல்ல, லேடிஸ்க்கு போய் காட்சி அளித்தார். நம்ம ஏன், நமக்கு ஏன் காட்சி அளிக்கல? இந்த சிலுவைகிட்டயும் அந்த லேடிஸ் தான் இருந்தாங்க, எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் பெண்களுக்கு தான் அவர் காட்சி அளித்தாரு? நிறைய பேர் அநேக காரணங்கள் சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, பெண்கள் மூலமா தான் இந்த உலகத்துக்கு மரணம் வந்தது, அதனால பெண்கள் மூலமா உயிர்த்தெழுதல் வரட்டும் அப்படி அப்படின்னு அநேக காரணங்கள் சொல்றாரு. அது என்ன காரணம்? சிம்பிள் ஆழ்ந்த ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்லி தரவா? அந்த பெண்கள் தான் அங்க முதல்ல போனாங்க. அவங்க அங்க இருந்தாங்க, அதனால அவருக்கு தான் காட்சி அளித்தாரு. ஒருவேளை நீங்க இருந்தா உங்களுக்கு காட்சி அளித்திருப்பாரு. வேற எந்த ஆழ்ந்த காரணமும் இல்ல, அங்க இருந்தாங்க அவ்வளவுதான். அவங்க போனாங்க, அதனால தான் அவங்களுக்கு காட்சி அளித்தாங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த பாடத்துல நம்ம ஒன்னு படிச்சுக்கணும். கர்த்தருடைய நாள்ல தன்னுடைய ஜனங்க கூடி வரும்போது ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை அங்க செய்யறார். அவருடைய வசனம் போதிக்கப்படும் போது, அவருடைய ஜனங்க கூடி வரும்போது அதிசயமான காரியங்கள், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வந்து அங்க செய்யறார். அந்த காரியத்தை அந்த நாளை போய் மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த நாளை மிஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு எதுவுமே ஈடுவே கட்ட முடியாது உங்க வாழ்க்கையில. ஆண்டவருடைய ஜனங்க எங்க, இயேசு எங்க இருக்காரு, அவர் உயிர்த்தெழுந்த நாள்ல அங்க இருக்கணும். ஓய்வு நாள்ன்ற ஓய்வு நாள் ஆசரிக்கிற கர்த்தருடைய நாள்ல போய் அங்க போகாம அதை போய் மிஸ் பண்ணீங்கன்னா, வேற யாருக்கிட்டையாவது கேட்டுக்குவோன்னு அதை நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை, ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்காமையே முடிச்சிருவீங்க. ஆண்டவர் எங்க அசைகிறார், ஆண்டவர் எங்க பேசுறார், அந்த இடத்துல நம்ம இருக்கணும். அங்க இல்லாம போனோம்னா அவங்க எப்படி, அப்போஸ்தலர்கள் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க, ஏன் போகல? ஆண்டவருடைய நாள்ல வார வாரம் நம்ம கூடி வரும்போது, அவர் வசனம் போதிக்கப்படும் போது, அவருடைய சபையில தவறாம கூடி வரணும். ஏன்னா அங்கதான் அவர் அசையிறது, அங்கதான் அவர் பேசுறது. அதை விட்டுட்டு எவ்வளவுதான் நீங்க சம்பாரிச்சு, எவ்வளவுதான் உலகத்துல அடைஞ்சாலும் அதற்கு ஈடுகட்டவே முடியாது, வாழ்க்கையில ஆயுசை ஈடுகட்டவே முடியாது. ஆண்டவருடைய சபையில கூடி வரும்போது அங்க நான் இருக்கணும், அங்கதான் ஆண்டவர் இருப்பாய். அந்த பாடத்தை தான் நம்ம படிச்சுக்கிறோம். சரி, இதோட ஜெபம் செய்யணும்.